கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இல்ல பலிபீட ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌன ஜபம் செய்வோம். ஆமென். நாம் யாரும் ஒன்றிணைந்து துதிக்கிதங்களில் உள்ள 171வது பாடலை நாம் யாரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கிற சங்கீதமானது சங்கீதம் 109 அதிகாரத்தை நாளிலும் கூட நாம் தியானிப்போம். முழுமையாக இப்போது நாம் 109 சங்கீதத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 109. நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதையும் துன்மார்களுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள், பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். என் சிநேகிதருக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். என்னை நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்துவையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜபம் பாவமாக்க கடவுது, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன், அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையாக கடவர்கள், அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சு எடுத்து தங்கள் பாழான வீடுகளில் இருந்து இறந்துண்ண கடவர்கள், கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக, அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்வார்கள், அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக, அவன் சந்ததியார் நிர்மூலாக கடவர், இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக, அவன் பிள்ளைகளின் அக்கிரமம் கத்திற்கு முன்பாக நிலைக்கப்பட கடவுது, அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக, அவைகள் நித்தமும் கத்திற்கு முன்பாக இருக்க கடவுது, அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக, அவன் தயவு செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையும் உன்னை துன்பப்படுத்தி மனமுறையுள்ளவனை கொலை செய்யும்படிக்கு தேடினானே, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம், சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான் அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும், அது அவன் மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்கிற கச்சையாகவும் இருப்பதாக. இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கு, என் ஆத்மாவுக்கு விரோதமாக தீங்கி பேசுகிறவர்களுக்கு கர்த்தரால் வரும் பலன். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தினத்தை என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்தி கொண்டிருக்கிறது, சாயும் நிலை போல அகன்று போனேன், வெட்டுக்கிளியைப் போல பறக்கடிக்கப்படுகிறேன், உபவாசித்தனால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது, நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள், என் தேவனாகி கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி எனக்கு இரட்சியும், இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழுமினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ மகிழக்கடவன், என் விரோதிகள் இலட்சியால் மூடப்பட்டு தங்கள் வெக்கத்தை சால்வையைப் போல தரித்து கொள்ள கடவர்கள், கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவிலே அவரை புகழ்வேன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்மாவை இரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரியத்தில் நிற்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 109 அதிகாரத்தை இப்போது நாம் தியானிப்போம். இந்த சங்கீதம் 109 அதிகாரம் தாவீதோட சங்கீதம், ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று இங்கு முகவரியிடப்பட்டதை நம்மாலே இங்கு பார்க்க முடிகிறது. இது தாவீதனால் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது வேத ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இது ஒரு சாபத்தின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வைத்த வசனம் சாபத்தை மையமாக அடிப்படையாக கொண்ட வசனங்களாக அதிகாரமாக இருக்கிறது. இதே போன்ற இரண்டு ஒத்த சங்கீதங்களை கூட நம்மாலே சங்கீத புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 35, 69 பார்க்கும்போது இது போன்ற சாபமான வார்த்தைகளை உள்ளடக்கின ஒரு சங்கீதமாக 35, 69 இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது 1-5, 6-20, 21-31 என்று 3 பிரிவுகளாக இந்த சங்கீதத்தை நம்மாலே பார்க்க முடியும். இந்த 1-5 நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எப்படி கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக உலக ஜனங்கள் எப்படி தன்னுடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைக்கிறார்கள் என்பதை குறித்ததான ஒரு சங்கீதமாக இந்த பகுதி இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், சங்கீதம் 109:1-5 நான் வாசிக்கிறேன். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதையும், துன்மார்க்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள், பகையுண்டாக்கும் வார்த்தைகளினால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போஸ்ட் செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பார்க்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அநேக நேரங்களிலே இந்த உலகமானது நம்மை பகைக்கிறது, அநேக பகைகளினாலே நாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறார்கள், காரணம் இல்லாமல் பகைக்கிறார்கள், எந்த முகாந்திரம் இல்லாமல் அநேக நேரங்களிலே நாம் விரோதிக்கப்படுகிறோம் என்பதை இங்கே தாவீது ராஜா இங்கே அவருடைய சங்கீதத்தில் பாடுகிறது நம்மாலே பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சில நேரங்களில் இதை யோசித்து பார்க்கும்போது நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறோம். முகாந்திரம் இல்லாமல் நாம் பகைக்கப்படுகிறோம், முகாந்திரம் இல்லாமல் விரோதிக்கப்படுகிறோம். நம்மை சிநேகிக்க வேண்டியவர்கள் சிநேகிப்பது பதிலாக நம்மை விரோதிக்கிறார்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய அனுபவத்தில் இந்த நாட்களிலே நம்மளே பார்க்க முடிகிறது. அதுதான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தாவீது ராஜாவிலே பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக அது இருக்கிறது. வேதத்தில் கூட நாம் பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் பிரசித்தி பெற்ற தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். நான் வாசிக்கிறேன் மத்திய 5:11 மத்திய 5:11 நான் வாசிக்கிறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பக்கியவான்களாக இருப்பீர்கள். அதனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் வாழும்போது இந்த உலகம் நம்மை அநேக நேரங்களிலே முகாந்திரம் இல்லாமல் பகைக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் இருக்கிறோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. சில நேரங்களில் நம்முடைய உறவுகள் நம்மை பகைப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மை பகைப்பார்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே காரணமில்லாமல் நாம் பகைக்கும்போது, முகாந்திரம் இல்லாமல் பகைக்கும்போது, தேவ நிமித்தம் நாம் பகைக்கும்போது நாம் சந்தோஷமாக அவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதையே இந்த பகுதி சொல்கிறது. இந்த உலகம் எப்படி தன்னுடைய நீதிமான்களை, இந்த உலக ஜனங்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை பகைக்கிறார்கள் என்பதை இந்த பதிவு செய்கிறது. அது மாத்திரமில்லை, இந்த சங்கீதம் 109 நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதம் 109 யூதாசின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இது யூதாசின் சங்கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால் ஒரு சிலரால் இது யூதாசின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால் யூதாஸ் காரியத்தை குறித்ததான காரியங்களை இந்த சங்கீதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், 6 நான் வாசிக்கிறேன். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்துவையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜபம் பாவமாக கடவது, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன், அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதயமாக்க கடவர், அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள், கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாம் அபகரித்து கொள்வானாக, அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்வாராக, அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. இப்படியாக இந்த பகுதியானது யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யூதாஸ் காரியாத்து இப்படியாக சபிக்கப்பட போகிறான். இந்த பகுதியை வைத்து கொண்டு வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், யூதாஸ் காரியாத்து திருமணமாகி பிள்ளைகளோடு வாழ்ந்தவன் என்பதற்கு இந்த சங்கீத புத்தகம், இந்த சங்கீதத்தினுடைய தீர்க்க தரிசனம் ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனாலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது யூதாஸ் காரியாத் எப்படி கர்த்தருக்கு விரோதமாக அவன் பாவம் செய்து, கர்த்தருக்கு விரோதமாக அவன் பாவம் செய்த போது, கர்த்தரை காட்டி கொடுத்த போது அவன் எப்படியாக தள்ளப்பட்டான், அவனுடைய வாழ்க்கை எப்படி அவனுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை குறித்துதான தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதமானது எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால தான் இதை ஒரு சிலர் வந்து இந்த சங்கீதத்தை யூதாஸ் காரியாத்தின் சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள் என்பதை நம்மாலே நாம் பார்க்கிறோம். அதனாலே இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு விரோதமாக ஒரு மனிதன் செயல்படும் போது எப்படியாக அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், எப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தண்டனை வருகிறது என்பதையும் நம்மாலே இங்கே நாம் பார்க்க முடிகிறது. நாம் தேவனை விட்டு தூரமாக போகும்போது, தேவனை விட்டு விலகி போகும்போது நாம் இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மிகப்பெரிய ஒரு அழிவை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தேவனை நாம் ஏற்றுக்கொள்வது மாத்திரமே. தேவனை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னால் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாததாக போகும். நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது தான். யூதாஸ் காரியத்தை நீங்கள் பாருங்கள், அவன் தேவனோடு கூட இருந்தான், தேவனோடு கூட உறவாடினான், தேவனோடு கூட அவனுடைய வாழ்க்கை பயணத்தை அவன் தொடங்கி, அவரோடு கூட அவனுடைய வாழ்க்கை பயணத்தை அவன் தொடர்ந்து நடத்தி கொண்டு போனான். ஆனால் முடிவு என்னவாக இருந்தது? மிக ஒரு மோசமான ஒரு முடிவுக்கு அவனுடைய வாழ்க்கை அவன் தள்ளப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு அவன் தள்ளப்பட்டவனாகவே அவனுடைய வாழ்க்கை மாறினது நாம் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அந்த தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாக அவரை தொழுது கொள்ள வேண்டும், எப்படியாக அவரோடு கூட நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியானது நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த சங்கீதமானது யூதாஸ் காரியத்தை குறித்ததான அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை, அவன் எப்படியாக கர்த்தரிடத்திலிருந்து தள்ளப்பட போகிறான், கர்த்தராலே அவன் எப்படி புறக்கணிக்கப்பட போகிறான், அவனுடைய அழிவு எப்படிப்பட்டதாக மாறி இருக்கிறது, அவனுடைய அழிவு எப்படியாக மாறி இருந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை அவனும் அவனுடைய குடும்பமும் சந்திக்க போகிறது என்பதை இந்த பகுதியானது நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மளே பார்க்க முடிகிறது. அதனால் இந்த நாளிலும் கூட நாம் விசுவாசிப்போம். நம் கர்த்தரை பெற்றிருப்பது, கர்த்தருடைய வசனங்களை பெற்றிருப்பது, அவர் வார்த்தையை பெற்றிருப்பதை தவிர ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக கூட இருக்கிறது. அடுத்ததாக நாம் இந்த பகுதியை பார்க்கும்போது தேவன் நம்மை தேற்றும்படியாக இந்த பகுதிகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகினா நம்மை தேவனாகி கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மை தேற்றும்படியாக ஒருவருக்கொருவர் நம்மை தேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு பகுதியாகவும் நம்ம பிற்பகுதியில் நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால் நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது வேதத்தில் நாம் வாசிக்கிற ஒரு பகுதி கூட, நான் அந்த யூதாசை குறித்ததான ஒரு பகுதியை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்திய 26-24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்திய 26-24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கப்படியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்க போகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, இந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொன்ன. அதனால இங்க பார்க்கிறோம் யூதாஸ் காரியத்தோட வாழ்க்கை எப்படி மோசமாக போக போகிறது என்பதை இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த மனுஷன் பிறவாது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சோகத்தை அவன் சந்திக்கிறவனாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அவனை போல ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மாலே பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அவன் மிகவும் பரிதபிக்கப்பட்டவனாகவே அவன் இருந்தான். நாட்கள் மிகவும் ஒரு கொடூரமான ஒரு ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைத்தது. அதனால மிக மோசமான ஒரு 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 வாழ்க்கையை அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவன் பிறவாது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லும்படியாக ஒரு ஒரு வாழ்க்கையில் அவன் தள்ளப்பட்டு கர்த்தருடைய மிக உன்னதமான ஒரு ஸ்தானத்தை பெற்றிருந்த அவனுடைய வாழ்க்கை மிக ஒரு கொடூரமான ஒரு ஒரு வாழ்க்கையை அவன் பெற்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஸ்தானம் இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டது என்பது வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கை மிக மோசமானதாக மாறிப்போகும் என்பதற்கு இதைவிட பெரிய சாட்சி நம்மளால் சொல்ல முடியாது. நாம் இயேசு கிறிஸ்துவையோடு கூட அவரோடு கூட பயணம் செய்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை கூட இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக நேரங்களில் உணர்த்தியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:36 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:36 வசனம், குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிற்கும் என்றார். அதனாலே குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரனாயிருக்கிறான், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இல்லாதவன் எப்போதுமே ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே இந்த நாளிலும் கூட நாம் இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது இது ஒரு சாபத்தின் சங்கீதம், யூதாஸ் காரியத்தை ஒரு மையப்படுத்தின ஒரு சங்கீதமாக இருக்கிறது. விசுவாசமானவன் நம்முடைய வலது பக்கத்திலே நின்றான் யூதாஸ் காரியத்தில் வலது பக்கத்திலே. சகரியா மூன்றாம் அதிகாரத்தில் கூட நிறைய வசனங்களை நாம் கோடிட்டு வைத்திருக்கிறேன், நம்மளும் பேசுவதற்கு நேரம் மிக குறுகினது. சகரியா மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே கூட பிசாசானவன் யோசுவா என்கிற ஆசாரின் வலது பக்கத்திலே நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்தாவியை பெற்றபோது பேதுரு தன்னுடைய பிரசங்கத்திலே இந்த யூதாஸ் காரிய தாவீதின் சங்கீதத்தினால் உரைக்கப்பட்ட இந்த யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கை எடுத்து அவர் இந்த பகுதியை பேசுகிறதை நாம் நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால் நாம் இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் தூரமாய் போகாதபடி, கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு மிக நெருக்கமாக அவர் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பிற்பகுதியிலே பார்க்கும்போது எப்படிப்பட்ட நெருக்கடி காலத்திலும் கர்த்தர் தன்னை கைவிடாதவராக, தன்னை விடுவிக்கிறவராகவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலை என்னை, எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலை என்னை நெருக்கி தள்ளினாலும், எந்த சூழ்நிலையில நான் கட்டப்பட்டவனாக இருந்தாலும், கர்த்தர் மீது வைக்கிற அந்த விசுவாசத்தை நாம் விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூட இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், 109:26, என் தேவனாகிய கர்த்தாவை எனக்கு சகாயம் பண்ணும், இது கிருபையின்படி என்னை இறங்கும் என்று தாவீது சொல்லுகிறார். நேரத்தில் நம்ம பார்க்குறோம் எபிரேயர் 13:6 பார்க்கும் போது தேவன் எனக்கு சகாயர் என்று நீங்கள் சொல்லலாமே என்று எபிரேயாசு சொல்லுகிறார். அதனால இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்கிறவர் யாரும் இல்லை, நான் திக்கற்றவனாக இருக்கிறேன், என்னை பாதுகாப்பது யாரும் இல்லை என்று நாம் எண்ணாதபடி கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நாம் சொல்லுவோம். கர்த்தரே எனக்கு எல்லா காலங்களிலும் உதவி செய்கிறவராக இருக்கிறார், எல்லா நெருக்கடியிலிருந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். 30 கூட நான் இந்த சங்கீதம் 109:30 நான் வாசிக்கிறேன், கர்த்தரே நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவிலே அவரை புகழ்வேன் என்று இங்கே சொல்லுகிறார். சங்கீதம் 34:1 கூட சொல்லுகிறது, நான் அவர் எக்காலத்திலும் நான் சொத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னார். நல்ல, இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், எல்லா நெருக்கடியிலும் அவர் உதவுகிறவர், எல்லா நெருக்கடியிலும் நாம் அவரை விட்டு விலகாமல் அவரோடு கூட நாம் பயணிக்கிற, அவரோடு கூட வாசம் செய்கிற, அவரை விட்டு விலகாமல் அவர் மீது நாம் விசுவாசம் வைக்கிற ஒரு மிகப்பெரிய சீஷன் என்ற அந்தஸ்தை பெற்ற யூதாஸ் காரியாத்து கூட அவர் மீது விசுவாசம் வைக்காமல் விழுந்து போனதை நாளிலும் கூட நாம் நினைவு கூறும்படியாக இந்த சங்கீதம் 109 அமைந்திருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை விசுவாசிப்போம். நமது வலது பக்கத்தில் பிசாசு நம்மளை குற்றப்படுத்த நிற்காதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். எல்லா துதிக நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கே. நாம் இப்போது ஒன்றிணைந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிக்கிறோம். சோதரம் ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே, துதிகளுக்கு பாத்திரரே, ஏதோ இந்த அருமையான இந்த நாளை, இந்த வேலையை நீ கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் இந்த சமூகம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே சோதரம், பரிசுத்தரே சோதரம், ராஜாதி ராஜாவே, ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் மெய்யான ஒளியே உமக்கு சோதரம் ஆண்டவரே, நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய திரபரபல் ஒரு பெரிய பூமியை சகலத்தை உண்டாக்கினவரே ஓரபதிரபரபரபலூயா. நான் மாறாத மனதுருகிற தேவன் இந்த கலவெளியில் உரிக்கவா ஓரபதிரபரபரபரபர எதிர பௌதிரபரபல ரிக்கரலபா கபரபலரபா அலெலூயா ஹலெலூயா ஓரபதிரபரபரபரபரபர. தேவனுள்ள தேவாதி தேவனே, உமக்கு சோதரம் ஆண்டவரே, பரிசுத்தரே உமக்கு சோதரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு சோதரம் அறிவா கபரபல வரபல அலெலூயா ரபரபரபரபர ஓரபதிரபரிபரிபரிபரபர கபரபல ரபரபரபரபர எதிர பௌதிரபரபலபரபரபர அலெலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, மகிமையின் தேவனே உமக்கு சோதரம், பரிசுத்தரே சோதரம், ராஜாதி ராஜாவே உமக்கு சோதரம், ஓரு மிதிர பரபல உருவேக்கிறல பரபல எதிர பௌஷர பரபல உருவிக்கிறல பரபல கபரபலம் ஹலெலூயா ஹலெலூயா. மகிமையின் தேவனே மகிமையின் தேவனே, எங்கள் பரிசுத்தத்தின் தகப்பனே, இதோ அந்த நாளில் இந்த வேலையில துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரிமிதிரிக்கர பரபர ஓரிமிதிரிக்கரல பரபர ஓரிமிதிரிக்கரல பரபர ஓரபதிரிக்கரல பரபல ஓரபதிரிக்கரல பரபர உரிக்கரல பூஷரமா ஏரி சந்தர பரபர உரிக்கரல பரபர ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. மனதுருகிறவரே மன்னிக்கிறவரே உங்களுக்கு சோதரம் ஹலெலூயா. சோதரம் இந்த நாளை கொடுத்ததே அதற்காக கூட அவனுக்கு ஒரு சோதரம். இந்த வேலையை கொடுத்தீரோ அதற்காய் கூட அவனை கொடி சுதரும். ஒவ்வொரு பதி ரபரி பெரிய இருக்கிறல வரும் கபரபு ரபல வரும். அலெலூயா அலெலூயா சோதரம் அலெலூயா. ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உங்களை பலவித நிந்தைகளினாலே பொய்யாய் சொல்லி நீங்கள் பகைத்தீர்கள் என்று சொன்னால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொன்னீர். ஆம் ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை பகைக்கிறது ஆண்டவரே. பலவிதமான நிந்தைகளை இந்த பூமியிலே எங்களுக்கு விரோதமாக சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதற்காய் கொடானக்கூடிய சோதரம் ஆண்டவரே. இதோ எங்களை சிநேகிக்கிறவர்கள் எங்களை பகைக்கிறார்கள் ஆண்டவரே, அதற்காய் கொடானக்கூடிய சோதரம். அல்லேலூயா ரபரபல ரபலபர. ஆம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் எங்களை பாதுகாக்கிறவராய், எங்களுக்கு சகாயராய், எங்கள் வாழ்க்கையில உதவுகிறவராய் நீர் இருக்கிறீரே. அதற்காக குழான கொடி சுதந்திரம் ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே. பலவிதமான நிந்தைகளை உங்கள் மேல் சொல்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னவரே. ஆம் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இந்த வேலையில நாங்கள் பாக்கியவான்களா எங்களை இந்த நாளில மாற்றும் ஆண்டவரே. ஓரி பிதிரி பெரிய 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 பெரு எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற விரோதமாக செயல்படுகிற பேசுகிற யாவரையும் ஆசீர்வதிய ஆண்டவரே. உரி பெரிய தீர பரபல ஜீவனுள்ளவரே சோதரமானவர், பரிசுத்தரே சோதரம், ராஜாதி ராஜாவே, இதோ இந்த நாளில் இந்த வேலையில் நம்ம துதிக்கிறோம். ஓரபது இரபரிவில் எதிர பௌதிர வரவல்ல ரிபாக்கரல வரவல்ல எதிர பௌதிர வரவல்ல ரிரிரிரிக்கரல வரவல்ல. அல்லேலூயா சோதரம் சோதரம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இதோ அந்த நாளில் இந்த வேலையில் உங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. ஓரபதி இரபரவில் இரிரிரிக்கிறல வரும் உன்னதத்தின் தேவன், இந்த நாளிலே எல்லா காரியங்களிலும் உன்னதமாய் எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, எங்களுக்கு விரோதமாக பேசுகிற யாவரையும் மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களே ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களே ஆசீர்வதியும் உரிமை திரபரி பெரிய 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 இரிக்கிறல வரும். இம்மட்டம் உதவி அபினேஸ்வரே, இந்த நாள் வரை நீ செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டம் உதவினவர், இம்மட்டம் உதவினவர், இம்மட்டம் உதவின எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஓரபதி இரபரிவில் இரிரிரிக்கிறல வரபல. ஓரபதி இரபரிவில் இரிரிரிக்கிறல வரபல. அல்லேலூயா அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவாதி தேவினே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, உரிமிரி திரபரவல் இரிரிரிரிக்கிறல உரிமிரி. ஓரபதி இரபரவல் இரிரிக்கிறல வரபல். அல்லேலூயா சோதரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோதரம். மகிமையின் தேவனே சோதரம், பரிசுத்தரே சோதரம், ராஜாதி ராஜாவே சோதரம். ஒவ்வொரு திரபரி பெரியல வரும் பரபலம் உதிர பௌதிர பரபல ரிபக்கரல வரும் பரபல பரபல வரும். அல்லேலூயா சோதரம் சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. பரபல பரபல வரும் ஒரு திரபரி பெரிய சோதரம் 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 சோதரம். ஜீவனுள்ள தேவாதி தேவனே, ஜீவனுள்ளவரே ஜீவனுள்ளவரே, மகிமையின் ராஜாவே மகிமையின் ராஜாவே, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, உன்னதத்தின் தேவனே, ஒளியான தேவாதி தேவனே, தர்மியான இந்த நாளுக்காக சோதரம். மட்டும் நீ செய்திருக்கிற சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீ போதுமானவராக இருக்கிறீர் என்பதற்காக கூட ஆனபடி சோதரம். ஊரபதீர பரபதிக்கிறவர் அலெலூயா அலெலூயா. கிருபையும் மனதொருக்கும் நிறைந்தவரே உமக்கு சோதரம். அலெலூயா 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 அலெலூயா. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. ஓரபதிரபரி அலெலூயா சோதரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே பரிசுத்த தேவனே, இதோ இந்த அருமையான இந்த நாளில் இந்த வேலையில் நம்ம துதிக்கிறோம். இது கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதர் 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 ஆண்டவரே, அற்புதர் ஆண்டவரே சோதரம். இந்த அருமையான அந்த நாளில் இந்த வேலையில் உங்க துதிக்கிறோம். நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமை தேவினி, மகிமை தேவினி. யோ இந்த அருமையான இந்த நாளில் ஓரப்ப தீரமாரி இருக்கிறல்ல பரபு சோதரம் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், சமாதானத்தோடு வாழ கிருப செய்யும் ஆண்டவர். நாமத்தினாலே சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவர். ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு வழிநடத்தப்பட கிருப செய்யும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமே. நாம் கர்த்தருடைய ஜெபத்தை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடையவர்களே ஆமேன்.